بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الخلق محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்துக்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்தமைக்காக அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் சுக்ரு செய்கிறோம், அல்ஹம்துலில்லா. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பாக நாம் தேர்ந்தெடுத்திருப்பது ஒற்றுமையின் பலம் என்பதாகும். அல் இத்திஹாது குவா என்று அரபிலே சொல்வார்கள். அதாவது ஐக்கியப்பட்டிருப்பதே ஒரு பலம் என்று அரபிலே அதனை அழைப்பார்கள். இந்த ஐக்கியம், இந்த ஒற்றுமை சம்பந்தமாக ஏன் நாங்கள் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று நீங்கள் சில நேரங்களில் ஊகிக்கலாம். நிச்சயமாக ஊகிக்கின்ற நேரத்திலேயே உங்களுக்கு அதனுடைய பதிலும் தெரிய வரலாம். உண்மையில் நாம் வாழுகின்ற முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய ரீதியாக மாத்திரமல்ல சர்வதேச ரீதியாகவும் மிக அதிகமான பிரச்சனைகளோடு முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளில் தலையாய பிரச்சனையாக இந்த பிரிவினை, இந்த ஐக்கியமின்மை என்பது இருப்பதை நாம் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. திரும்பும் பக்கங்களிலெல்லாம் விமர்சனங்களும் திரும்பும் பக்கங்களிலெல்லாம் வெட்டுக்களும் குத்துக்களும் இருப்பதைத்தான் மிக கவலையோடு நோக்க வேண்டி இருக்கிறது. உண்மையில் ஒரு முஸ்லிம் சமூகத்தின் பல்வேறுபட்ட சக்திகள் ஒன்று சேருகின்ற பொழுதுதான் அந்த சமூகம் மிகவும் அதாவது சிறப்பாக வளர முடியும் என்று நாங்கள் சொல்கிறோம். அதிலே முதலாவது சக்தி தான் ஈமானிய சக்தி, இரண்டாவது அறிவு என்ற சக்தி, மூன்றாவது இந்த இத்திஹாத் என்ற அந்த ஒருமைப்பட்டிருத்தல் என்ற அந்த சக்தி, அதே நேரம் அஹ்லாக் எனப்படுகின்ற இந்த பண்பாடுகளுடைய சக்தி என்று சில வகையான சக்திகள், ஆற்றல்கள் எமது சமூகத்திலே இருக்கின்ற அளவுக்கு இந்த சமூகம் பலப்படும் என்று சொல்வோம். அந்த வகையில் ஈமானுக்கு அடுத்த இடத்தில் வைத்து மதிக்கத்தக்க ஒரு சக்தியாக இருப்பதுதான் ஒற்றுமை என்பதாகும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று முஸ்லிம் சமூகத்திலே எத்தனையோ அடிப்படைகளில் சமூகம் பிரிந்திருப்பதை கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். நாடுகளாக பிரிந்திருக்கிறோம், சங்கங்களாக பிரிந்திருக்கிறோம், இயக்கங்களாக கட்சிகளாக பிரிந்து ஒருவர் இன்னொருவருக்கு எதிராக கருத்துக்களை பரப்பிக்கொண்டு அதே நேரத்தில் மோதல்களிலும் சில நேரங்களில் கைகலப்புகளிலும் சில நேரங்களில் கொலைகளிலும் விடயங்கள் முடிவடைகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிம் நல்ல கண்ணோட்டத்தோடு, சுகமான கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் அடிப்படையில் பழையான கண்ணோட்டத்தோடு பார்ப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் தமிழிலே சொல்லுவார்கள், அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்று. அடம்பன் கொடியை எடுத்துக்கொண்டால் அது அதனை தனித்தனி இலைகளாக நாங்கள் எடுத்து பார்த்தால் மிகவும் பலகீனமாக இருக்கும், அருந்துவிடும். ஆனாலும் 10-15 அடம்பன் கொடிகளை நாங்கள் ஒன்றாக திரிப்போமாக இருந்தால், கயிறு போன்று திரிப்போமாக இருந்தால், நிச்சயமாக அங்கு நல்லதொரு பலம், ஒரு சக்தி உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவே இந்த ஒற்றுமை சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. சிலர் முஸ்லிம்களில் சிலர் இன்னும் சிலரை அவர்கள் மாற்று இயக்கத்தை சேர்ந்தவர், மாற்று கட்சியைச் சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி முகம் பார்க்காமலும், முகம் பார்த்தால் புன்னகைக்காமலும், சந்திக்கின்ற பொழுது கதைக்காமலும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்கிலே இருந்து கொண்டு வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது உண்மையில் இஸ்லாத்தின் ஆணி வேரையே கலட்டி தூக்கி எறிந்து விடும் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த ஒற்றுமையை பற்றி மிக அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறான். கருத்து வேறுபாடுகள் சமூகத்திலே இருக்க மாட்டாது என்று ஒரு பொழுதும் அல்லாஹ்வும் ரசூலும் எதிர்பார்க்கவில்லை. கருத்து வித்தியாசங்கள் இருக்கும், அதற்கான நியாயங்களை நாங்கள் பின்னால் பார்ப்போம். ஆனால் இந்த பலகீனம், அதாவது இந்த ஐக்கியமின்மை, பிரிந்திருப்பது, ஒருவர் இன்னொருவரோடு மோதிக்கொள்வது என்பது உண்மையில் முஸ்லிம் சமூகத்தை அதிகமாக பாதிக்கும் என்ற கருத்தை குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சச்சரவு பட்டுக் கொள்ளாதீர்கள், சண்டை பிடித்துக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு சண்டை பிடிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் எதிரிக்கு முன்னால் தோல்வி காண வேண்டி வரும், வததுஹபரிஹுக்கும் உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழப்பீர்கள் என்று அல்லாஹு தாலா தெளிவாகவே குர்ஆனிலே சொல்லிவிட்டான். எனவே
பிரிவினை என்பது, ஐக்கியமின்மை என்பது எங்களுக்கு இருக்கின்ற தனித்துவங்கள் எல்லாவற்றையும் இழப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். நாங்கள் வருகின்ற சவால்களுக்கு முன்னால் தோல்வி கண்டு துவண்டு போய் 4-5 மடிந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டத்தை நாங்கள் அடைவோம். எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத போது ததுகபரிஹுக்கும், உங்களுடைய காற்று போய்விடும் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். காற்று என்றால் என்ன? அந்த இடத்திலே சொல்லப்படுவதன் பொருள் என்னவென்றால், உங்களுடைய தனித்துவத்தை, உங்களுக்கு ஏனையவர்களுடைய மனதிலே உங்களை பற்றி இருக்கின்ற அந்த மேல் எண்ணத்தை அப்படியே எடுத்து போடும். எனவே நீங்கள் சச்சரவுப்பட்டுக் கொள்ள வேண்டாம், தோல்வி அடைவீர்கள் என்ற கருத்தை அங்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே நேரம் அல்லாஹு தஆலாவுடைய கோபமும் இது போன்ற ஆட்களுக்கு ஏற்படும். இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வகானூ ஷியஅன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, யாரெல்லாம் தங்களுடைய மார்க்கத்திலே பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டார்களோ, பிரிவினைகளை உருவாக்கி குழுக்களாக மாறிக்கொண்டார்களோ, அவர்களை பொறுத்தவரையிலே நபியே, நீங்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் அல்ல. இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களை கவனித்துக் கொள்வான். சும்ம யுனபிஹும் பிமா கானூ யஃபஅலூன், உலகத்திலே அவர்கள் பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டு இவ்வாறு குதர்க்கங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தது சம்பந்தமாக நாளை மறுமையிலே அவர்களுக்கு சொல்லி காட்டுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே உண்மையில் இஸ்லாமிய சமூகத்தை இந்த பிரிவினை என்பது பாதிக்கிறது. இரண்டாவது, அல்லாஹு தஆலாவுடைய கோப பார்வைக்கு நாங்கள் உள்ளாகிறோம். அதே நேரத்தில் சில நேரங்களில் நாம் பிரிந்திருப்பதானது குஃபருக்கு நிகரானது என்ற கருத்தை பின்வரும் ஹதீஸ் சொல்லுகிறது. குஃபர் என்றால் உங்களுக்கு தெரியும், இறை நிராகரிப்பு. உண்மையான முஸ்லீம் பிரிவினைக்கு வித்திட மாட்டான். உண்மையான முஸ்லீம் பிரிவினை உருவாகினால் அதனை மிகவும் சுமூகமாக தீர்த்து கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யலரிபு பஅதுக்கும் அனாக பஅதின், அதாவது எனக்கு பின்னால் முஸ்லீம்களே நீங்கள் காபிர்களாக மாறிவிட வேண்டாம், ஒருவர் இன்னொருவருடைய கழுத்திலே வெட்டுகின்ற காபிர்களாக மாறிவிட வேண்டாம் என்று சொல்லுகிறான். இது யாரை பார்த்து சொல்லப்பட்ட கட்டளை? தனக்கு முன்னிலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற சஹாபாக்களை பார்த்து சொல்லப்பட்ட கருத்து. நீங்கள் அப்படிப்பட்ட பாதைக்கு போய்விட வேண்டாம். அதாவது காபிர்கள் தான் தங்களுக்கு மத்தியில் மோதிக்கொண்டு ஒருவருடைய கழுத்தை இன்னொருவர் வெட்டி கொண்டிருப்பார்கள், அப்படியான கட்டத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் என்றுதான் அங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சூழ இருந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன், எனக்கு பின்னால் நீங்கள் காபிர்களாக மாறிவிட வேண்டாம். அப்படியாக இருந்தால் இந்த பிரிவினை என்பது, இந்த ஒற்றுமை இன்மை என்பது குஃபுருடைய பண்புகளில் ஒன்றாக இருக்கும் என்ற கருத்தை தான் அதிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன், இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம், எனவே நீங்கள் என்னை வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இதில் உள்ள இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் அன்பார்ந்த நேயர்களே உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனைகள், சச்சரவுகள், வாய்த்தக்கங்கள் ஏற்படுவது இயல்பு. அதே போன்று பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் இடையிலும் பிளவுகள், பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பு. ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் இடையிலே மன கருத்து ரீதியான சில முரண்பாடுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அல்லாஹு தஆலா அப்படித்தான் படைத்திருக்கிறான். 5 விரலும் ஒரே மாதிரி அல்ல. ஒரு கட்சியில் உள்ளவர்களுடைய போக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு கட்சியில் உள்ளவர்களுடைய போக்கு இன்னொரு மாதிரி இருக்கும். ஒரு சில ஒரு இயக்கத்தவர் குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், இன்னும் சிலர் வேறு சில விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். ஆனால் இவ்வாறு ஏதாவது காணி சண்டை, குடும்ப சண்டை, அல்லது வியாபார சண்டை, அல்லது இயக்க சண்டை, அல்லது குழுக்களுடைய சண்டை என்றெல்லாம் வருகின்ற பொழுது அது தற்காலிகமாகத்தான் இருக்க வேண்டும். அவசரமாக அந்த இரண்டு குழுவினரும் மோதி கொள்கின்றவர்களும் அவசரமாக இணக்கப்பாட்டின் பால், ரீகன்சிலியேஷன் என்று நாங்கள் சொல்லுவோமே, அவசரமாக வந்துவிட வேண்டும். கோபித்துக் கொண்டிருப்பதற்கு கூட 3 நாள் அவகாசம் வழங்கப்படுகிறது, அதற்கு மேல் கோபித்துக் கொண்டிருக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போது பாருங்கள், சூரத்துல் ஹுஜராத்திலே ஒரு குர்ஆனுடைய வசனம் வருகிறது. ஒரு மூமினான ஒரு கூட்டத்தாருக்கும் இன்னொரு கூட்டத்தாருக்கும் இடையிலே ஏதாவது ஒரு சர்ச்சை ஏற்பட்டு அவர்கள் இரண்டு பேரும் மோதி கொள்கின்ற ஒரு கட்டம் வந்தால், சமுதாயத்தில் இருப்பவர்களே உங்கள் மீது ஒரு கடமை இருக்கிறது, நீங்கள் சென்று அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சமரசத்தை உண்டு பண்ண வேண்டும், மேல் நல்லிணக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். எனவே அவ்வாறு மேல் நல்லிணக்கத்தை உண்டு பண்ணுகின்ற பொழுது நீங்கள் நீதியாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டும். இப்போது நீங்கள் மேல் நல்லிணக்கத்துக்கான முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம், இரண்டு சாராரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த நேரத்திலே அந்த இரண்டு சாராரில் ஒரு சாரார் உங்களுடைய இணக்கப்பாட்டுக்கு விரும்புகிறார்கள், இன்னொரு சாரார் விரும்பவில்லை என்றால், நிச்சயமாக இணக்கப்பாட்டுக்கு உடன்பாட்டுக்கு வர மறுக்கின்றவர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மூமின்களைச் சேர்ந்த இரண்டு சாரார் போராடிக் கொள்வார்களாக இருந்தால், சண்டையிட்டுக் கொள்வார்களாக இருந்தால், உங்களுடைய அந்த இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலும் நீங்கள் இஸ்லாஹ், இஸ்லாஹ் என்றால் ரீகன்சிலியேஷன், அதாவது மீள் நல்லிணக்கம், பழைய உறவின் பால் மீளவும் கொண்டு வருவது என்ற அந்த முயற்சியிலே நீங்கள் ஈடுபடுங்கள். இன் பகத் இஹதாஹுமா அலல் உஹ்ரா, அவ்வாறு நீங்கள் மீள் நல்லிணக்கத்திற்கு ஒரு சாராரை இணங்க வைத்து விட்டுவீர்கள், இன்னொரு சாரார் அதாவது இணங்கவில்லை என்று வைத்துக் கொண்டால், அவர்கள் அத்துமீறுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், இன் பகத் இஹதாஹுமா அலல் உஹ்ரா ஃபக்காத்தில் உள்ள தீ தபுகி, அவ்வாறு வரம்பு மீறுகின்ற, சொல் கேட்காத, கட்டுப்பட மறுக்கின்ற, தொடர்ந்தும் பிரிவினையிலேயே தான் நாங்கள் இருக்க போகிறோம் என்று சொல்லுகின்ற அந்த குழுக்களுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள். ஆயுத போராட்டமாக இருந்தாலும் போராடி சரி அந்த ஒத்துமையை ஏற்படுத்துங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே யாரெல்லாம் சமூகத்தை பிரிக்கிறார்களோ, கட்சியை அடிப்படையாக கொண்டு, இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு, அல்லது வேறு வேறு கர்மங்களுக்கு அடிப்படையாக கொண்டு மனித சமுதாயத்தை பிரிக்கிறார்களோ, அவர்கள் சாதாரண குற்றத்தை செய்யவில்லை, அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்ற கருத்தை தான் இந்த சூரத்து அல் ஹுஜராத்திலே வரக்கூடிய இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. திரும்பவும் நாங்கள் சொல்லுகிறோம், கட்சிகள் பல இருக்கலாம், இயக்கங்கள் பல இருக்கலாம், வித்தியாசமான கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அது குதர்க்கமாகவும் சண்டையாகவும் ஒருவர் இன்னொருவருக்கு எதிராக ஆயுதம் தூக்குவதாகவும் அல்லது காட்டி கொடுப்பதாகவும் என்ற அந்த நிலைகளை அது அடைகின்ற பொழுதுதான் அங்கு ஹராமாக்கப்படுகிறது. மாஷால்லா, இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இலங்கையிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இருப்பதற்கு பல்வேறுபட்ட இயக்கங்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றன. சிலர் ஆன்மீக ரீதியாக தீவிரமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கலாம், சில இயக்கங்களை சேர்ந்தவர்கள். இன்னும் சிலர் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலாம், இன்னும் சிலர் சமூக சேவைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலாம், இன்னும் ஒரு சாரார் அரசியல் ரீதியான உரிமைகளை வென்றெடுப்பதற்கு முயற்சிக்கலாம். கலைஞர்கள், மீடியா துறையிலே இருப்பவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டிய தங்களுடைய நேரம் காலத்தை அவர்கள் செலவழித்திருக்கலாம். ஆனால் இப்படி பல குழுக்களாக இருப்பது ஹராம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அது தஅத்துதியா எனப்படுகின்ற அந்த புளூரலிசம், பன்மைத்துவத்தின் வெளிப்பாடு. அல்லாஹு தஆலா பிரபஞ்சத்தை அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஐந்து விரல்களும் ஒரே மாதிரியானது அல்ல. ஒரே குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளுடைய இயல்பு தன்மைகள் கூட வித்தியாசமாக இருக்கலாம். எனவே அல்லாஹு தஆலா இந்த வித்தியாசங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. வித்தியாசங்கள் இருக்கட்டும், ஆனால் வித்தியாசங்களை வைத்துக் கொண்டு யார் சண்டை பிடிக்கிறார்களோ அல்லது குதர்க்கத்திலே ஈடுபடுகிறார்களோ அவர்கள் உண்மையில் மனித சமுதாயத்தின் எதிரிகள். அவர்களுக்கு பின்புலத்திலே சுயநலம் இருக்கும், அவர்களுக்கு பின்புலத்தில் அவருடைய அடி மனதிலே இந்த சமுதாயத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயம் இருக்க மாட்டாது. அப்படியாக இருந்தால் இரண்டு மூமின்களுக்கு மத்தியில் இருக்கின்ற இரண்டு கூட்டத்தவர்கள் சண்டையிட்டுக் கொள்கின்ற பொழுது அங்கு ஃபாஸ்லிஹு, சமூகம் பார்வையாளராக இருக்கக்கூடாது, தலையிட வேண்டும். சமூகத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் சென்று அந்த இடத்திலே இந்த மீள் நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அது ஒரு ஃபரலான விஷயமாக இருக்கிறது. எனவே அந்த விரிசல்கள் ஆரம்பத்திலேயே ஆரம்பிக்கின்ற நேரத்திலேயே அதுக்கு மருந்து கட்டாவிட்டால், பிளவுகள் பெருத்ததற்கு பின்னால் மருந்து கட்டுவது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் புறம் பேசுவது, பொய் சொல்வது, கோல் சொல்வது, அபாண்டம் சுமத்துவது, முகத்தை சுழித்துக் கொண்டிருப்பது, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து சலாம் சொன்னால் பதில் சொல்லாமல் இருப்பது, ஒருவர் வருகின்ற பொழுது இன்னொருவர் எழும்பி போவது, இது போன்ற அசிங்கமான, இஸ்லாத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இஸ்லாத்துக்கு விரோதமான பல பாவங்கள் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது, பிரிவினை காரணமாக அமைகிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அதாவது மூமின்களைச் சேர்ந்த இரண்டு சாரார் சண்டையிட்டுக் கொள்கின்ற பொழுது நீங்கள் சென்று சமாதானம் செய்து வையுங்கள். சமாதானத்தை விரும்பாமல் ஒரு கூட்டம் அத்துமீறுமாக இருந்தால் அந்த அத்துமீறுகின்ற கூட்டத்துக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இந்த ஒற்றுமை இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். தற்போது இந்த நிகழ்ச்சியினுடைய இன்னொரு கட்டத்துக்கு நாங்கள் சொல்லுகிறோம். குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் எடுத்து பார்த்தால், முஸ்லிம் சமூகம் ஐக்கியப்பட்டதாக வாழட்டும் என்பதற்கான நிறைய ஏற்பாடுகள் இருக்கின்றன, நிறையவே திட்டங்களை அல்லாஹு தஆலா போட்டு வைத்திருக்கிறான். அதாவது நாங்கள் பிரிந்து வாழாமல் இருக்கட்டும், எல்லோரும் ஒரு கை ஓசை எழுப்புவது போன்று, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோமே, அது மாதிரி நல்ல பலமுள்ள ஒரு சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இஸ்லாத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே யாரும் முரண்பட்டுக் கொள்ள முடியாது. அதிலேதான் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை கண்டால் சலாம் சொல்வது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்று அந்த தாரக மந்திரத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம். எனவே இவ்வளவுதான் கோபதாபம் இருந்தாலும் ஒரு முஸ்லீம் முஸ்லீமை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்ல வேண்டும். ஆனால் சலாத்துக்கு பதிலை சொல்லுகின்ற பொழுது அதனை விடவும் சிறப்பான முறையில் பதிலை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும் பிணைக்கின்ற ஒரு கருவியாக சலாம் இஸ்லாத்திலே இருக்கிறது. அது ஒற்றுமையை வளர்க்கிறது. ஆனால் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்பவர்கள் என்று தங்களை காட்டிக் கொள்கின்ற சிலரை பொறுத்தவரையில் மாற்று இயக்கத்தவர்களை கண்டால் புன்னகை பூப்பதுமில்லை, வேறு பக்கத்துக்கு தங்களுடைய தலைகளை திருப்பிக் கொள்கிறார்கள், சலாம் சொல்லுவதுமில்லை, சலாம் சொன்னால் அதற்கு பதிலும் இல்லை என்றால் நிச்சயமாக அது ஒரு கவலைக்கிடமான நிலையில் அவருடைய ஒரு அதிசயமான ஒரு தாயியாகத்தான் நாங்கள் அவரை பார்க்க வேண்டியிருக்கிறது. சலாம் சொல்வது மாத்திரமல்ல, இரண்டு பேர் சந்திச்சு கொண்டால் கைலாகு செய்வது, நாங்கள் முசாஃபஹா செய்வது, அதெல்லாம் சுண்ணா. அதே போன்று நாங்கள் தொழுகையிலே நிற்கிறோம், பாருங்கள் இந்த கூட்டு ஜமாஅத்தோடு தொழுகின்ற பொழுது மிகவும் இறுக்கமாக நிற்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு இடைவெளியை கூட வைக்க வேண்டாம். பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு ஏற்பாடு இஸ்லாத்திலே ஒற்றுமைக்காக வேண்டி இருக்கிறது. ஜும்ஆவுக்காக வேண்டி பல பள்ளிகளிலே தொழுது கொண்டிருப்பவர்கள் ஒரு பள்ளியை நோக்கி வாருங்கள் பாருங்கள், அதாவது தொழுகைகளை ஜமாத்தோடு சின்ன சின்ன தக்கியாக்களிலும் பள்ளிகளிலும் நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுதும் ஒற்றுமை வளர்கிறது. இப்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை அங்கிருக்கின்ற ஒரு பெரிய பள்ளிக்கு போய் ஜும்மாவிலே சந்திக்கின்ற பொழுதும் இன்னும் இன்னும் ஒற்றுமை வளர்கிறது. எனவே கவனத்தில் கொள்ள வேண்டும், எவ்வளவு அருமையான ஒரு ஏற்பாடு. நாங்கள் பள்ளி வாயிலுக்கு போனால்தான் பலரை சந்திக்க முடியுமாக இருக்கிறது, அங்கு சென்றால்தான் கதைக்க முடியுமாக இருக்கிறது. சரி, இப்போது ஜும்மா எப்படி போனாலும் ஈது பெருநாளை எடுத்துக்கொண்டால் ஈது பெருநாளிலே திடலிலே தொழுவது, ஒரு மைதானத்திலே தொழுவது என்ற ஒரு சுண்ணா இருக்கிறது. பாருங்கள், எல்லா ஜும்மா பள்ளிகளையும் விட்டுவிட்டு நீங்கள் ஒரு திடலுக்கு வாருங்கள், ஒரு மைதானத்துக்கு வாருங்கள் என்று. அப்போது அந்த மாதிரி சந்தர்ப்பங்களிலே கை கொடுத்துக் கொள்வது, கட்டி மூந்து கொள்வது, சுக செய்திகளை விசாரிப்பது, ஏதாவது யாராவது ஒருவர் ஜமாத்தோடு தொழுகைக்கு வரவில்லை நீண்ட நாட்களாக இல்லை என்றால் அவரை தேடி போவது என்ற இந்த பண்புகள் எல்லாம் அதற்குள் மறைந்திருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு அருமையான ஏற்பாடு. நாங்கள் இந்த இடத்திலே ஏனைய மதங்களை குறை சொல்வதாக நினைக்க கூடாது. எங்களுடைய மதத்தை பொறுத்த, எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இப்படியான ஏற்பாடுகளுக்கு அதி கூடிய முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அதே நேரத்திலே நோயாளியாக ஒருவர் விழுந்து விட்டால் அவரை நோய் விசாரிக்க செல்வது என்பது ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிலத்துர் ரஹீம், குடும்பங்களுக்கிடையிலான உறவு என்று வருகின்ற பொழுது அந்த குடும்ப உறவை யார் துண்டித்து நடக்கின்றானோ அவன் சுவர்க்கம் போக மாட்டான் என்று ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சலாம் சொல்வது, கை குலுக்கிக் கொள்வது, தொழுகையிலே சஃபிலே இறுக்கமாக நிற்பது, ஜும்மாவுக்கு சமூகம் அளிப்பது, ஈது பெருநாளின் பொழுது இன்னும் அதிகமானவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்திருப்பது, நோயாளியை நோய் விசாரிக்கும்படி சொல்லியிருப்பது, உறவு ஜனங்களுடைய உறவுகளை துண்டித்து நடப்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று கடும் தொனியிலே அல்லாஹு தாலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஒற்றுமை நோக்கி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இய்யாக நஅபுது என்றுதான் சொல்லுகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் எல்லோரும் ஓதுகிறோம். அங்கு பாருங்கள், அல்லாஹு தாலா சொல்ல இப்படி கேட்க சொல்லும்படி, இய்யாக அஅபுது என்று கேட்க சொல்லி, நான் உன்னை வணங்க, நாம் எல்லோரும் சேர்ந்து உன்னை வணங்குகிறோம், நாம் எல்லோரும் சேர்ந்துதான் உங்களிடத்தில் அல்லாவே உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்ற அந்த வாசகத்தை நாங்கள் பிரயோகிக்கிறோம். எனவே நான் சஃபிலே நின்று கொண்டிருக்கிறேன், நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது நான் எல்லோரும் சார்பாக பேசுகிறேன் என்றுதான் அந்த உணர்வு ஏற்படுகிறது. புறம் பேச வேண்டாம், கோல் சொல்ல வேண்டாம், பட்ட பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம், மற்றவர்களை பரிகசிக்க வேண்டாம் என்ற இந்த தடை உத்தரவுகள் எல்லாம் ஏன் வந்தன? உண்மையில் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை அது பாதிக்கும், இஸ்லாமிய ஐக்கியத்துக்கு அது பெரிய வேட்டாக அமையும். புறம் பேசுவதை, உதாரணமாக ஒரு சகோதரர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி நாங்கள் பேசியதை அவருக்கு கேள்விப்பட்டால் அவர் எவ்வளவு கவலைப்படுவார். எனவே இந்த வாயில்கள் அனைத்தையும் இஸ்லாம் மூடியிருக்கிறது. அப்படியாக இருந்தால், இவற்றையெல்லாம் சரியாக நாங்கள் பின்பற்றி இருந்தால், நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக அடுத்த சகோதரனை சந்திப்போம். லா தஹாசது வலா தபாரு வலா தபாகலு, நீங்கள் பரஸ்பரம் பொறாமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் ஒருவர் இன்னொருவருக்கு புறமுதுகு காட்டி ஓட வேண்டாம், நீங்கள் பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவரை பகைத்துக் கொள்ள வேண்டாம். கூனு இபாதல்லாஹ் இஹ்வானா, அல்லாஹு தஆலாவுடைய சகோதர அடியார்களாக நீங்கள் இருங்கள் என்று முஸ்லிம் சமூகத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், அல்ஹம்துலில்லா, இப்படியான ஒரு மார்க்கத்தில் இருக்க கிடைப்பதே ஒரு பாக்கியம். காரணம், அங்கு வெள்ளையன் கருப்பன் என்ற வித்தியாசம் இல்லை, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் கிடையாது. பள்ளிவாயலுக்கு போனால் முன் சப்பிலே ஒரு சாதாரண ஒரு மனிதன் தொழுது கொண்டு சுஜூதிலே இருப்பார், அவருக்கு பின்னால் தொழுகின்ற அந்த நாட்டு பெரிய ஹலீஃபாவாக இருந்தாலும் அவருடைய தலையை கொண்டு வந்து அந்த அவருடைய கால் அதுக்கு முன்னால் இருக்கின்றவருடைய காலுக்கு கிட்டால் வைக்கிறார் என்றால், நாங்கள் எல்லோருமே அதாவது சீப்பின் அந்த பற்களை போன்று சமத்துவமானவர்கள் என்று அந்த இடத்திலே நாங்கள் நிறுவுகிறோம். எனவே இந்த ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்கு எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாமல் இருப்பதற்கு வழங்கி இருக்கின்ற காலக்கெடு 3 நாள் தான். 3 நாட்களுக்கு மேலால் ஒருவர் இன்னொருவரை என்ன செய்யக்கூடாது, பேசாமல் வெறுத்து இருக்கக்கூடாது என்ற கருத்தை பல ஹதீஸ்களிலே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் அந்த 3 நாள் அவகாசம்? உண்மையில் உடனடியாகவே சண்டை பிடித்த உடனே நீங்கள் ஒத்துமையாகுங்கள் என்று சொன்னால் உண்மையிலே ஒத்துமையாகுவது கஷ்டம்தான். எனவே 3 நாள் போகும் பொழுது மேட்டர் ஆஃப் த டைம் என்று சொல்லுவார்கள், அது காலத்தால் தீர்மானிக்கப்படும். அந்த காலத்தால் தீர்மானிக்கப்படுகின்ற விஷயமாக இருப்பது என்னை மனசில் ஒரு இரக்கம் வரும். அதற்கு பிறகு 2 பேரும் சந்தித்து சலாம் சொல்லி ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாவிடத்திலே அடியார்களுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து காண்பிக்கப்படும் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. இப்போது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு அடியான் அமல்களை மலக்குமார்கள் அல்லாவிடத்திலே கொண்டு காட்டுகிறார்கள், இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் செய்திருக்கிறான் இந்த அடியான் என்று. ஆனால் அல்லாஹு தஆலா சகலருடைய நன்மைகளையும் ஏற்றுக்கொள்வான், பாவங்களை மன்னிப்பான். 2 பேரை தவிர, 2 பேரை தவிர நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 2 பேரும் யார் என்றால், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பிணக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிணக்கு என்றால் சச்சரவோடு சண்டையோடு இருக்கிறார்கள். உத்துருக்கூகுமம் அந்த 2 பேரையும் விட்டு விடுங்கள். ஹத்தா யஸ்தலிஹா, அவங்க 2 பேரும் சமாதானம் செய்து நல்ல வழிக்கு வரும் வரைக்கும் என்று அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு கட்டளை இடுவானாம். அப்படியாக இருந்தால் சற்று சிந்தித்து பார்ப்போம். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் எங்களுடைய அமல்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி திங்களும் வியாழனும் சுண்ணத்தான நோன்புகளை இருப்பவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் யோசிக்க வேண்டும், அவர்கள் யாரோடையாவது கதைக்காமல் இருக்கிறார்களா, பேசாமல் இருக்கிறார்களா? தரமாக தாய் தகப்பனோடு பிள்ளைகள் பேசுவதில்லை, சகோதரர்களோடு சகோதரர்கள் பேசிக் கொள்வதில்லை, பக்கத்து வீட்டாரோடு சண்டை என்ற இந்த நிலைகள் இருக்குமாக இருந்தால் திங்களும் வியாழனும் இடம்பெறுகின்ற இந்த அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியின் பொழுது என்ன முடிவுக்கு வருவார்கள் மலக்குகள்? மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் 2 பேரும் மீள் நல்லிணக்கத்துக்கு வரும் வரைக்கும் அவர்கள் 2 பேரையும் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவானாம். எவ்வளவு ஆழமான கருத்தில் இது பாவிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் சமூகத்தில் உள்ள எவரும் யாரோடும் பேசாமல் இருக்கக்கூடாது. அது எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். ஒரே குர்ஆனை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், ஒரே சுன்னாவை நாங்கள் பின்பற்றுகிறோம். நாங்கள் எங்களுடைய முகத்தை தொழுகையின் பொழுது திருப்புவது ஒரு கஅபாவை நோக்கித்தான் என்ற அந்த தாரக மந்திரம் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆனுடைய வசனம் இங்கே இருக்கிறது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வல்லதீன கஃபரு பஅலுஹும் அவுலியா உபால், யாரெல்லாம் காபிர்களாக இருக்கிறார்களோ, இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ, அவர்களில் சிலர் இன்னும் சிலரோடு மிகவும் நெருக்கமாக பழகுகின்ற நேசத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இல்லா தஃஅலூஹு தக்குன் ஃபித்னதுன் வ பஸாதுன் கபீர், நீங்களும் அதாவது மூமின்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்களும் அப்படி செய்யவில்லை என்றால் உலகத்திலே மிகப்பெரிய ஃபித்னா குழப்பம் ஏற்படும், ஃபசாதுன் கபீர் பெரிய சீரின்மை ஒரு ஒழுங்கீனம் ஏற்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். காபிர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பல்வேறுபட்ட மதங்களையும் இன குடும்பங்களையும் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் சர்வதேச ரீதியாக இன்று பரஸ்பர இணக்கப்பாடுகள் காணப்படுகின்றன. சில சுயநலன்களை அடைந்து கொள்வதற்கு, எங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டை பலப்படுத்துவதற்கும் அந்த நாட்டை இன்னும் முன்னே கொண்டு போக வேண்டும் என்பதற்காக பின்பகுதியில் இருப்பவர்கள் உண்மையில் பல்வேறுபட்ட மதங்களை சேர்ந்தவர்கள், முஸ்லீம் அல்லாத ஏனைய மதத்தவர்கள் எல்லோரையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது. அவர்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை எப்படியாவது இந்த இடத்திலே நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும் என்று. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், காபிரான அவர்கள் தங்களுக்கு மத்தியில் நேசத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள், நீங்களும் அவ்வாறு செய்யவில்லை என்றால், அவ்வாறு செய்யவில்லை என்றால் என்ன அர்த்தம், நீங்களும் ஒற்றுமைப்பட்டவர்களாக பரஸ்பரம் விசுவாசம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளாவிட்டால் கட்டாயமாக உலகத்திலே ஒரு குழப்பம் ஏற்படும், ஃபசாதுன் கபீர் ஒரு பெரிய ஃபசாது ஏற்படும், ஒரு சீரின்மை ஏற்படும் என்ற கருத்தை தான் அல்லாஹு தாலா அங்கு சொல்லி காட்டுகிறான். எனவே இன்று சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் முஸ்லீம்கள் பலகீனப்பட்டிருக்கிறார்கள் என்றால், எதிரிகளுடைய பார்வையிலே தூசுக்கும் மதிப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அதற்கான அடிப்படையான காரணம் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த பிளவுகளும் இந்த வகையான முரண்பாடுகளும் தான் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நேயர்களே, உண்மையில் அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்திருக்கின்ற விதத்தை பார்த்தால் அங்கு பலரும் இருப்பார்கள், முஸ்லீம்களும் இருப்பார்கள், காபிர்களும் இருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய நியதி, பிரபஞ்ச நியதி என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே ஒரு பிரபஞ்சம் என்றால் அங்கு மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், இருளும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும், உஷ்ணமும் இருக்கும், குளிரும் இருக்கும். மனிதர்களை எடுத்துக்கொண்டால் பல்வேறுபட்ட நிறங்களை கொண்டவர்களாக, மொழிகளை கொண்டவர்களாக, குலம் கோத்திரங்களை கொண்டவர்களாக உலகத்திலே இருப்பது உலக வாழ்க்கையின் இயக்கத்துக்கு அது தேவை. எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னா ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. மனிதர்களே, உங்களை நாங்கள் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கிறோம். அதே நேரம் உங்களை நாங்கள் கோத்திரங்களாகவும் குழுக்களாகவும் பிரித்திருக்கிறோம். லிதஆரஃபு, ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்வதற்கு, ஒருவர் இன்னொருவரை அறிமுகமாகிக் கொள்வதற்குத்தான் இந்த ஷுஊபுகள் கபாயில்கள் எனப்படக்கூடிய இந்த கோத்திரங்களையும் குழுக்களையும் அமைத்தோமே தவிர என்று அல்லாஹ் வேறு எதுக்கும் அல்ல, புரிந்து கொள்வதற்கு என்று மாத்திரம் சொல்கிறான். ஆனால் நாங்கள் இன்று என்ன செய்கிறோம், இந்த வித்தியாசங்களை, இந்த டைவர்சிட்டி என்று சொல்வோம், த அத்வுதியா என்று சொல்வோம், எங்களுக்கு மத்தியிலே பல இயக்கங்கள் பல குழுக்கள் இருக்கலாம், அதனை தவிர்க்க முடியாது, எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திப்பார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே அந்த வித்தியாசங்கள் இருப்பதனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் சண்டையை பிடித்துக் கொள்வதற்கு அல்ல, ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்வதற்கு. இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான் பாருங்கள், வமின் ஆயாத்திஹி ஹல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வஃத்திலாஃபு அல்சினத்திக்கும் வ அல்வானிக்கும். அல்லாஹு தஆலா உலகத்திலே இருக்கிறான் என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று என்ன, வானங்கள் பூமியை படைத்திருப்பது. இரண்டாவது, உங்களுடைய மொழிகள் வித்தியாசமாக இருப்பது, உங்களுடைய நிறங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. இன்ன ஃபீ தாலிகல ஆயாத்தில் ஆலிமீன், நிச்சயமாக அறிந்தவர்களுக்கு இதிலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படியாக இருந்தால் அந்த டைவர்சிட்டி எனப்படுகின்ற பன்மைத்துவத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. அங்கு எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கவில்லை. அப்ப அந்த அல்லாஹு தஆலா தன்னுடைய கேட்கிறான், அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு வந்து மூமின்களாக மாற வேண்டும் என்று அவர்களை பலாத்காரப்படுத்துகிறீர்களா? பலாத்காரப்படுத்த வேண்டாம், ஏனென்றால் அவர்களுக்கு தெளிவுரிமை இருக்கிறது, அதனை நான் மறுமை நாளிலே கவனித்துக் கொள்வான் அல்லாஹு தஆலா. எனவே மத வித்தியாசம், நிற வித்தியாசம், மொழி வித்தியாசம், குலம் கோத்திரங்களிலே வித்தியாசம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாடுகளை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. எனவே இஸ்லாத்தில் அழகான கண்ணோட்டம் ஒன்றிருக்கிறது. உங்களிடத்தில் இருக்கின்ற நிறங்கள் வித்தியாசப்பட்டிருப்பது, உங்களுடைய மொழிகள் வித்தியாசப்பட்டிருப்பது, இவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னானே தவிர, நிறத்துக்காக வேண்டி நீங்கள் ஒரு குலவாதத்தை, ஒரு இனவாதத்தை, பிரதேசவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அவன் இந்த இடத்திலே மறைமுகமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் தான் இலங்கைக்கு நாங்கள் மீண்டும் வந்து பார்த்தால், ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று பல கட்சிகள், பல இயக்கங்கள், பல சங்கங்கள் இந்த நாட்டு முஸ்லீம்களுடைய எழுச்சியின் பின்னால் பின்புலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு இயக்கமும் தேவை, ஒவ்வொரு இயக்கத்திலும் நல்ல பகுதிகள் இருப்பது போன்று சில வகையான குறைபாடுகளும் காணப்படுகின்றன. எனவே என்ன செய்ய வேண்டும், குறைபாடுகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது நாங்கள் அவற்றை நளினமாக, கவனமாக, அறிவுபூர்வமாக சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமே தவிர, பகிரங்கமான கருத்து மோதல்களுக்கும் விவாதங்களுக்கும் நாங்கள் சென்றால் நிச்சயமாக அது எமது சமூகத்தை பற்றிய மற்றவர்களுடைய புரிதல் மோசமாக மாறிவிடும். சிலர் வந்து இஸ்லாம் ஒரு பூரண வாழ்க்கை திட்டம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் சில இயக்கத்தவர்கள். இன்னும் சில இயக்கத்தவர்கள் பிதாத்தை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த அம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இன்னும் சிலரை பொறுத்தவரையில் ஈமானை பலப்படுத்துவதற்கும் தொழுகையை, அதாவது சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கும் முயற்சி பண்ணி கொண்டிருப்பார்கள். பாருங்கள், வித்தியாசமான குழுக்களும் இயக்கங்களும் இந்த நாட்டிலே முஸ்லிம்களை அறிவூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி SLBC, அதாவது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாக ஒரு பெரிய பங்களிப்பு நடந்திருக்கிறது. YMMA என்று நாங்கள் சொல்வோம், அதே போன்று நிறைய இயக்கங்கள், ஜமியத்துல்லமா என்று சொல்வோம், ஷூரா கவுன்சில் என்று நாங்கள் சொல்லுகிறோம், இது போன்ற பல அமைப்புகளுடைய வெற்றியின் வடிவங்களைத்தான் நாங்கள் இப்போது பார்க்கிறோம். அந்த இயக்கங்களும் தவறுகள் விட்டிருக்கலாம், அவற்றை நாங்கள் பார்க்காமல் எப்போதும் நாங்கள் இந்த இந்த நாட்டிலே பலருடைய பங்களிப்பினால்தான் முஸ்லிம் சமூகம் வாழுகிறது, எனவே நாங்கள் அவர்களுடைய நல்ல தன்மையை ரசிக்க வேண்டும், நல்ல தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனோநிலைக்கு நாங்கள் வர வேண்டும். எனவேதான் அது பிரச்சனையாக அமைகிறது. நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே குர்ஆனிலே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, சூரத்து ஆல் இம்ரான்லே 103 வசனம். நன்றாக இதனை கவனமாக நீங்கள் நுணுக்கமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் சூரத்து ஆல் இம்ரானின் 103 வசனத்திலிருந்து 105 வரையுள்ள வசனங்களை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோமாக இருந்தால், 103 106 வரைக்கும் உள்ள வசனங்களை சரியாக விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் இந்த இயக்க சண்டைகள் இது எல்லாம் நடைபெறுவதற்கு எந்த சாத்தியமும் இருக்க மாட்டாது. இப்போது நாங்கள் 103 வசனத்துக்கு நேரடியாக வருகிறோம். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குந்தும் அஅதாஅ ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய கயிறு எனப்படுகின்ற அந்த வேதத்தை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து போக வேண்டாம். நீங்கள் எல்லோரும் ஜாஹிலியா காலத்திலே மூமின்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக இருந்தீர்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா உங்களுக்கு அருள் பாலித்தான், உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே இணக்கப்பாட்டை தந்தான். எனவே அதுக்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தின் காரணமாக சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது நீங்கள் ஒத்துமையை கடைபிடியுங்கள், நீங்கள் இதுக்கு முன்னால் எதிரிகளாக இருந்தார்கள், இப்போது அதெல்லாம் நாங்கள் யோசிக்க தேவையில்லை, இப்ப எல்லோரும் சகோதரர்களாக மாறுங்கள். கருப்பர்கள், வெள்ளையர்கள், அரபிகள், அஜமிகள், அந்த பிரதேசத்தவன், இந்த பிரதேசத்தவன் என்ற வேறுபாடுகள் எதனையும் இஸ்லாம் பார்க்கவில்லை. எனவே எல்லோரும் சேர்ந்து பலமாக உங்களுடைய அந்த அல் குர்ஆன் என்ற அந்த கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா 103 வசனத்திலே சொன்னான். பாருங்கள், 104 வசனம் சூரத்து ஆலை இம்ரானிலே 104 வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்தகும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், அவர்கள் நலவை நோக்கி அழைப்பு விடுப்பவர்களாகவும் கெடுதியை தவிர்ப்பவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரத்திலே அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சரி, இப்போது மீண்டும் விஷயத்துக்கு நாங்கள் வருகிறோம். 103 வசனத்திலே அல்லாஹ்வுடைய கயிறாகிய வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான், பிரிந்து போக வேண்டாம் என்று சொன்னான். 104 வசனம் அதுக்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் நன்மையை கொண்டு ஏவி தீமையை கொண்டு தடுக்கின்றவர்களாக இருப்பதனால் தான் நீங்கள் சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னான். 105 வசனத்திலே சொல்கிறான், வலா தக்கூனு கல்லதீன தஃபர்ரகு வஃதலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத் வஉலாயிக லஹும் அஸாபுன் அஸீம். நீங்கள் இதற்கு முன்னால் சிலர் இருந்தார்கள், அவர்கள் ஒற்றுமையாக இருந்து பிரிந்து போனார்கள். தஃபர்ரகு வஃதலஃபு, அவர்களிடத்திலே தெளிவான அத்தாட்சிகள் வந்ததற்கு பின்னாலும் அவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு மகத்தான கடினமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இப்போது மிக நுணுக்கமாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். 103 வசனம் சொல்லுது ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்லி, 104 வசனம் சொல்லுகிறது நன்மையேவி தீமையை தடுங்கள் என்று சொல்லி, 105 வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு மத்தியிலே பிரிந்து போக வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே கருத்து சர்ச்சைகள் பட்டுக் கொள்ள வேண்டாம் என்று 105 வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே பாருங்கள், இஸ்லாமிய தாவா செய்கின்ற இயக்கங்களை நோக்கி இந்த கருத்து சொல்லப்படுவது போன்று இருக்கிறது. முதலாவது வசனம் 103 வசனம் சொல்லுகிறது ஒற்றுமையாக இருங்கள், வலா தஃபர்ரகு. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் தாவத்துடைய பணியிலே ஈடுபடுங்கள் என்று. 105 வசனம் சொல்லுகிறது நீங்கள் இதற்கு முன்னால் பிரிந்து போனவர்கள் போன்று நீங்கள் பிரிந்து போக வேண்டாம், அவர்களுக்கு மத்தியிலே தெளிவான அத்தாட்சிகள் வந்தும் கூட பிரிந்து போனார்கள். எனவேதான் மிக தெளிவாக விளங்குகிறது, இஸ்லாமிய பிரச்சார பணியில் ஈடுபடுகின்ற பொழுது இயல்பாகவே கருத்து முரண்பாடுகள் இயக்கங்களுக்கு இடையில் தனிமனிதர்களுக்கு இடையில் ஏற்படும் என்று அல்லாஹு தஆலா ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்ததனால் தான் இந்த வசனங்களை இப்படி சொல்லுகிறானோ என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. 106 வசனத்திலே சொல்கிறான், யௌம தபியல்து வுஜூஹுன் வதஸ்வத்து வுஜூஹ், சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், இன்னும் சில முகங்கள் கருத்து போயிருக்கும். ஃபஅம்மல்லதீன ஸ்வத்தத் வுஜூஹுஹும், அதாவது யாருடைய முகங்கள் எல்லாம் கருத்ததாக அந்த நாளில் இருக்குமோ அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், அக்கஃபரத்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் நீங்கள் காபிராக மாறிவிட்டீர்களா, ஃபதூக்குல் அதாப பிமா குந்தும் தக்ஃபுரூன், நீங்கள் காபிர்களாக இருந்ததன் காரணமாக நீங்கள் அதாபை நீங்கள் சுகியுங்கள் என்று சொல்லுவானாம். எனவே நமது காலத்தை பார்த்து பேசுவது போன்றிருக்கிற சூரத்து ஆல் இம்ரானின் 103 முதல் 105 வரை உள்ள இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது நமது காலத்தை நேரடியாகவே குறித்து பேசுவது போன்ற ஒரு துணியை நாங்கள் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஒற்றுமையாக இருங்கள், முதலாவது கட்டளை, இரண்டாவது தாவா செய்யுங்கள், மூணாவது பிரிந்து போகாதீர்கள். எனவே இந்த இடத்திலே நாங்கள் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். பல்வேறுபட்ட இயக்கங்கள் இருக்கலாம், சங்கங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தமக்கு மத்தியில் பிடிவாதமாக இருப்பார்களாக இருந்தால் நான் சொன்னது மாத்திரம்தான் சரி, மத்த இயக்கத்தில் உள்ளவர்கள் 100% பிழை என்ற கோட்பாட்டிலே அவர்களோடு கடிந்து கொள்வார்களாக இருந்தால், அங்கே பரஸ்பர புரிந்துணர்வு இல்லை என்றால், நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் தாவா செய்வதனை விடவும் தாவா களத்திலிருந்து வெளியேறி முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சில நேரங்களில் பார்த்திருக்கலாம், மீடியாக்களிலே ஒரு தாயி இன்னொரு தாயியை பகிரங்கமாக விமர்சிப்பதை பார்க்கிறோம். சில நேரங்களில் ஒரு மனிதனுடைய அந்தரங்கமான செய்திகளை கூட வெளியிடுவதை பார்க்கும். இது இஸ்லாம் அல்ல, 100% இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு போக்கிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது குளிக்க போய் சேறு பூசின கதையாகத்தான் இவருடைய நிலை இருக்கிறதே தவிர வேறு எதனையும் நாங்கள் இந்த இடத்திலே விளக்கமாக சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள், இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் எதிரிகளாக இருந்த நேரம் அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்டு தலீஃபுல் குலூப் எனப்படக்கூடிய கல்புகளுக்கிடையிலே இணக்கப்பாடு ஏற்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே, இந்த இணக்கப்பாட்டோடு தானே இப்போது நாங்கள் இருக்கிறோம். உண்மையில் முஸ்லீம்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். எனவே ஒரு மனிதன் மாற்று இயக்கத்தில் இருக்கிறானாக இருந்தால் அவனோடு சென்று நாங்கள் இங்கிதமாக கதைக்க வேண்டும். ஃபிரௌனிடத்திலே அனுப்பிய அல்லாஹு தஆலா மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களையும் அனுப்புகின்ற பொழுது வக்கூலா லஹு கவுலன் லையினா, அவனோடு பேசுகின்ற பொழுது மிகவும் மிருதுவாக பேசுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனிலே அவர்களுக்கு அந்த வேதத்திலே அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அப்படியா இருந்தால் ஃபிரௌனை விடவும் மோசமானவர்களா எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற முஸ்லீம்கள்? நாங்கள் யோசிப்பார்கள், நிச்சயமாக அப்படி அல்ல. நாங்கள் ஏன் ஒன்று சேர முடியாது? இதுக்கு அடிப்படையான காரணம் என்றால் ஜஹில் எனப்படுகின்ற அறிவீனம். ஒரு இயக்கத்தைச் சேர்ந்தவர் இன்னொரு இயக்கத்தைச் சேர்ந்தவரோடு முகம் கடுகடுத்துக் கொள்கிறார் என்றால் அல்லது அவரை முறைத்து பார்க்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எது இஸ்லாம் என்று இவருக்கே தெரியாது, அணுகுமுறை என்ன என்று தெரியாது, சமூகத்தில் இருக்கின்ற தேவைகள் எவை என்று தெரியாது, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சார உத்திகள் எப்படி அமைந்தன என்று தெரியாது. அதன் காரணமாகத்தான் இந்த பிரிவினையை இவர்கள் வளர்க்கிறார்கள், பசலை போட்டு வளர்க்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம், மிகவும் மரியாதையாக கேட்டுக்கொள்கிறோம், தயவு செய்து இஸ்லாத்தின் பெயரால் இத்தகைய அசிங்கங்களை அரங்கேற்ற வேண்டாம். இன்னொருவரோடு கொள்கை ரீதியில் முரண்பாடு இருந்தால் அவருக்கு கை கொடுத்து சலாம் சொல்லி உங்களோடு சேர்த்து உட்கார வேண்டும். என்னிடத்தில் இந்த கருத்து இருக்கிறது, நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் விடுங்கள் என்று அந்த தஃபாஹும் எனப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வர வேண்டும். உண்மையில் இந்த இஸ்லாமிய சட்டவாக்கத்துறையை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அறிவு என்பது மிக முக்கியமானது. இஸ்லாத்தை பற்றி ஒரு முழுமையான அறிவை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த முழுமையான இடத்திலே நான் செய்கின்றது எந்த இடத்தில் இருக்கிறது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கூட கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டன. எனவேதான் மதுஹபு சஹாபி என்ற ஒரு சட்டமூலாதாரம் இருக்கிறது. மதுஹபு சஹாபி என்றால் குறிப்பிட்ட ஒரு விவகாரம் தொடர்பாக ஒரு சஹாபி என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறாரோ அதனை அவருடைய மதுஹப் என்று சொல்வோம். 4 மதுஹபுகள் மாத்திரமல்ல, பல நூற்றுக்கணக்கான மதுஹபுகள் உலகத்திலே தோற்றம் பெற்றிருக்கின்றன. அவர்கள் ஒவ்வொருவரும் அல் குர்ஆனை தூய்மையாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் அவருடைய பார்வை வித்தியாசப்படுகிறது. உதாரணமாக சட்ட வசனங்களை எடுத்துக்கொண்டால் குர்ஆனிலே ஒரு 500 சட்ட வசனங்கள் இருக்கும், சட்டத்தோடு தொடர்பானது. ஹதீஸிலே சுமாராக ஒரு 4500 ஹதீஸ்கள் மாத்திரம்தான் சட்டத்தோடு தொடர்பானதாக இருக்கு. இவற்றிலிருந்து நடைமுறைக்கு தேவையான சட்டங்களை எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம், அது தவிர்க்க முடியாது. மனித மூளைகள் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. எனவே அங்கு வித்தியாசமான கருத்துக்கள் இருப்பதனால் அது சமூகத்துக்கு பிரச்சனை அல்ல. ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை நம்பி இருப்பதனால் அவர்கள் பின்பற்றி கொண்டு போகட்டும், அதற்கு எந்த தடையும் நாங்கள் விதிக்க முடியாது. சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், லம் யஷும் மராயஹத்தல் ஃபிக்ஹி மல்லம் யாரிஃபில் இஃத்திலாஃப், யாரே இமாம்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மசலாக்களுடைய கருத்து வேறுபாடுகள் பற்றி அறிவில்லாமல் இருக்கிறாரோ அவர் ஃபிக்ஹினுடைய வாசத்தை கூட நுகரவில்லை என்று சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நான் குறிப்பிட்ட ஒரு விடயத்திற்காக வேண்டி பிடிவாதமாக இருக்கிறேன் என்றால் அடுத்த தரப்பில் இருப்பவர்களிடத்திலே என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்பதனையும் நான் படித்துக் கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த விஷயங்களிலே நாங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே சுமாராக 100 விஷயங்களிலே கருத்து முரண்பாடு இருந்தது என்று ஃபிக்ஹுடைய புத்தகங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் இது போன்ற சர்ச்சைக்குரிய விவகாரங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும். இதிலே இஜ்திஹாத் எனப்படுகின்ற கருத்துக்களை மிக தெளிவாக சட்டங்களை பெறுகின்ற அந்த முயற்சி இடம்பெற வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு குறிப்பிட்ட விடயமாக இஜ்திஹாதல் ஹாகிம் ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரான், அதாவது ஒரு ஆட்சியாளரை பொறுத்தவரையிலே ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு மசாலா ஒரு பிரச்சனை வந்தது, அது தொடர்பாக அவர் கடுமையான முயற்சி ஒன்றை எடுத்து ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தீர்ப்பு சரியானதாக இருந்தால் அவருக்கு 2 நன்மை கிடைக்கும், அவர் பிழையான ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் அவருக்கு 1 நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே பாருங்கள், இந்த கருத்து முரண்பாடுகள் என்பது 2 நன்மைக்கும் 1 நன்மைக்கும் இடையிலேதான் இருக்கிறதே தவிர அதுக்கு அப்பால் அல்ல. தெளிவாகவே இஸ்லாத்தை விட்டு ஒருவர் வெளியே போய்விட்டார் என்றால் அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு கருத்து மசாலா ஃபிக்ஹுடைய மசாலாவுக்காக வேண்டி வேறொரு கருத்தை ஒருவர் சொல்லுகின்ற பொழுது அவரை வழிகட்டவர், அவர் காஃபிர், அவர் ஒதுக்கப்பட வேண்டியவர் என்று நாங்கள் பிடிவாதமாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அடிப்படை ஆணி வேறையே நாங்கள் என்ன செய்கிறோம், தகர்க்கிறோம் என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே இந்த பன்முகத்தன்மை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது நாங்கள் பல விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். நாங்கள் வாழுகின்ற காலத்தில் அல்ல, கடந்த கால உலமாக்கள் வாழ்ந்தது. உதாரணமாக இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக் போன்ற பெரிய பெரிய சட்டவாக்க மேதைகளை பொறுத்தவரையிலே அவர்கள் வாழ்ந்த காலப்பிரிவு நாம் வாழுகின்ற காலப்பிரிவை விடவும் வித்தியாசமாக காணப்பட்டது. ஒவ்வொருவருடைய காலம், சூழல், சமூக நிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய இஜ்திஹாதுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே நவீன கால பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த பழைய உலமாக்களுடைய கருத்துக்களையும் வாசிக்க வேண்டும். புதிய நவீன கால முஜ்தஹிதுகள் எனப்படக்கூடிய சட்ட வல்லுநர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் விவாதிக்க வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது. உதாரணமாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்திலே அவர்கள் தத்துவ சிந்தனைகளால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். இமாம் இப்னு தைமியா அவர்களை பொறுத்தவரையிலே கிரேக்க, பாரசீக, இந்திய தத்துவங்கள் சமூகத்தை கவ்விக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். மௌலானா மௌதுதி ரஹ்மஹுல்லா அவர்கள், இமாம் ஹசனுல் பன்னா ரஹ்மஹுல்லா அவர்கள் போன்றவர்கள் மேற்கு கலாசார சித்தாந்தங்களால் பாதிக்கப்பட்டு இஸ்லாத்தை ஒரு குறுகிய வடிவிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் சென்று, இல்லை, இஸ்லாம் என்பது ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள் நஜிதை பொறுத்தவரையிலே செய்த பிரச்சாரம், அங்கு இஸ்லாத்தில் இல்லாத பல நூதனங்கள் நுழைந்திருந்தன, பல ஷிர்க்குகள் அங்கு இருந்தன, பல பிதழத்துக்கள் இருந்தன, அவற்றையெல்லாம் களைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளிலே பெரிய ஒரு காலத்தை அவர்கள் செலவழித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இல்லியாஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் வந்து மேவாத்திலே பார்க்கிறார்கள், அங்கு மக்கள் பெரும்பாவங்களிலே சம்பந்தப்பட்டிருந்தார்கள், கல்வர்கள் இருந்தார்கள், தொழுகை இல்லாதவர்கள் இருந்தார்கள், உலக மாயையிலே சிக்கியவர்கள் இருந்தார்கள். இவர்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய தன்னுடைய இயக்கத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். எனவே சுருக்கமாக சொன்னால், ஒவ்வொரு இமாமும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எப்படிப்பட்ட மிக ஆழமான பிரச்சனைகள் இருந்தனவோ அவற்றை அடையாளம் கண்டு, இனம் கண்டு அவற்றுக்கு பரிகாரம் தேடிக் கொடுத்தார்கள். அதனுடைய அர்த்தம் அந்த குறிப்பிட்ட ஒரு இயக்கம் என்பது முழுமையானது என்பதல்ல, சரிகள் இருப்பது போன்ற பிழைகளும் பல இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று நாங்கள் கட்டாயமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த கருத்து முரண்பாடுகளை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த கருத்து முரண்பாடுகளை நாங்கள் அகலாக்குகளோடு அணுகிக் கொள்ள வேண்டும், பண்பாடுகளோடு அணுகிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று குளிக்க போய் சேறு பூசியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். நவீனகால இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவர் தான் தாஹா ஜாபிர் அலவானி எனப்படுபவர். அவர் சொன்னார், இக்தசபனா அல் மஅரிஃபத வஃப்தகதுனா ஹுலுகஹா, நாங்கள் அறிவை பெற்றுக்கொண்டோம் ஆனால் அறிவோடு சேர்ந்த பண்பாட்டை இழந்தவர்களாக இருக்கிறோம். இம்தலக்னா அல் வசீலத்த வலையனா அல் ஹதஃப, நாங்கள் அணுகுமுறைகளை கையில் வைத்திருக்கிறோம் ஆனால் இலக்கை நாங்கள் துளைத்து விட்டோம் என்று அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். எனவே கருத்து முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது அதிலே பண்பாடு இருக்க வேண்டும், நிதானம் இருக்க வேண்டும், மற்ற மனிதனுக்கும் கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது என்ற அந்த உணர்வு தேவைப்படுகிறது. இமாம் பழைய இமாம்கள் சொன்ன ஒரு கருத்து தான், ரஈ சவாபுன் யஹ்தமிலுல் ஹத, நான் சொல்லுகின்ற கருத்து தான் சரியானது, ஆனாலும் அதிலே தவறு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வரையு கைரி அதாவது என்னை தவிர உள்ள மற்றவர்கள் பேசுகின்ற பேச்சு பிழையானதுதான், ஆனால் சில நேரங்களில் அதில் தவறுகளும் இருக்கலாம் என்ற கருத்தை அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பை ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் எங்களிடத்திலே பிடிவாதமோ இயக்க வெறியோ வந்துவிடக்கூடாது. பிடிவாதம் இயக்க வெறி வந்து என்னை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான் சலாம் சொல்வேன், என்னை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான் நான் கை குலுக்குவேன், என்னை சார்ந்தவருடைய வீடுகளுக்கு மட்டும்தான் நான் போவேன் என்று யோசித்தால் நிச்சயமாக அது ஒரு ஹராம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அது அப்படியான ஒரு நிலை அல்ல. இலங்கை, நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இலங்கையிலே இன்று நானும் நீங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்றால் இதுக்கு பக்கபலமாக பின்புலமாக பலர் இருந்திருக்கிறார்கள். பல தனி மனிதர்கள், பல இயக்கங்கள் இருந்திருக்கின்றன. அவற்றுக்காக வேண்டி, அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும். தற்போது பாருங்கள், ஓலவலிலே, ஏலவலிலே, அஹதியாவிலே அல்ல ஆலிம் என்ற பரீட்சை டிகிரி ஸ்பெஷல் வரைக்கும் இந்த நாட்டில் செய்யலாம். இதுக்கான சிலபஸை போட்டு தந்த பெரும்பெரும் உலமாக்கள் இருக்கிறார்கள். எம்ஏ என்று, எம்ஃபில் என்று இந்த நாட்டிலே செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இதற்கென்ற ஒரு சிலபஸ் கமிட்டி போடப்பட்டு இஸ்லாத்தை எழுதுவதற்காக அவர்கள் முயற்சி பண்ணி எவ்வளவு தீவிரமான முயற்சிகளை எடுத்தார்கள். முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தை எடுத்துக்கொண்டால் பள்ளிகளை நிர்வகிப்பது, வகுஃபு ஹஜ் விஷயங்களை பார்ப்பது, இப்படி அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பை செய்கிறார்கள். காலிமார்களுக்கென்று தனியான சபைகள் இருக்கின்றன, குடும்ப நிறுவனத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு. எனவே இப்படிப்பட்ட இந்த ஒவ்வொரு வித்தியாசமான துறைகளில் இருப்பவர்களும் என்ன செய்கிறார்கள், முயற்சி பண்ணியதன் காரணமாகத்தான் முஸ்லிம் சமூகம் இன்றும் பக்குவமாக இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் வேட்டு வைக்கிறார்களோ, பகிரங்க விவாதத்துக்கு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம் என்று இஸ்லாத்தை ஒரு குதர்க்கமாகவும் ஒரு வகையான ஒரு வேறொரு வகையிலும் அதனை அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய அறிவு கண்களை நாங்கள் திறக்க வேண்டும், எங்களுடைய சிந்தனையை நாங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்கிறோம். எனவே இதுவரைக்கும் நாங்கள் பேசிய விஷயம் அல்லாஹு தாலாவின் வரலின் காரணமாக முஸ்லிம் சமூகத்தினுடைய பலங்களிலே ஒன்றாக ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஐக்கியம் கூட்டுறவை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது மார்க்கத்தையே சிறைத்துவிடும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏழு மாணவ வரைக்கும் அறிவை பெறுவோம், பண்பாடுகளை பெறுவோம், அதற்கு பிறகு இஸ்லாத்தை முன்வைப்பதற்கான ஒழுங்குகளை நாங்கள் கற்றுக்கொள்வோம். வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஒற்றுமைப்பட்ட சமூகமாக மாற்றுவானாக. வ ஆஹிரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.